அதிகாரம் 1. பரிசுத்த வேதாகமத்தை விசுவாசித்தல். நாம் பரிசுத்த வேதாகமத்தை உண்மையாகவே நம்புகிறோமா? கிறிஸ்தவர்கள் படிக்கப் போகும் ஒரு புத்தகத்தில் இக்கேள்வியை கேட்பது சிலருக்கு சற்று வினோதமாக தோன்றலாம். இதனை அர்த்தமற்ற ஒரு கேள்வியாக கருத வேண்டாம். வேதாகமம் சில கடினமான கருத்துக்களை உள்ளடக்கியது. குறிப்பாக இந்த நவீன யுகத்தின் நம்பிக்கைக்கு முரண்படுகிற போதனைகள் கொண்டது. இயேசு பூமிக்கு இறங்கி வந்த தேவனா? அவர் சிலுவையில் மறித்து மீண்டும் உயிர்த்தெழுந்தாரா? யாத்ராமத்தில் கூறப்பட்டுள்ளது போல் தேவன் சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து இஸ்ரவேலரை மீட்டாரா என்பது போன்ற கடினமான காரியங்களை குறித்து நான் பேசவில்லை. கிறிஸ்தவர்களில் பலர் அவற்றை நம்புகிறோம் என்றே கூறுவர். இயேசுவையோ தேவனையோ வேதத்தில் கூறப்பட்டுள்ள அதிசயங்களையோ ஏற்றுக்கொள்ளாதவரை கிறிஸ்தவர் என்று அழைப்பதில் பிரயோஜனம் என்ன? ஒரு நபர் வேதத்தை வாசிக்கும் போது படிக்கக்கூடிய சில அசாத்தியமான உண்மைகளை குறித்தே நான் பேசுகின்றேன். இவைகளை குறித்து நாம் திருச்சபைகளில் அதிகமாக பேசுவதில்லை. நாம் பேசும் காரியத்தை குறித்த ஒரு உதாரணம். ஆஹாப் என்ற இஸ்ரவேலின் தீமையான ராஜா ஒருவனை குறித்து நாம் 1 ராஜாக்கள் 22 வாசிக்கின்றோம். அவன் தன் எதிரிகளை தாக்குவதற்காக யூதாவின் ராஜாவோடு இணைந்து ராமோத் கீலையாத் என்ற இடத்தில் யுத்தம் செய்ய புறப்பட்டான். அச்சமயம் யூதாவின் ராஜா யுத்தத்தின் முடிவு என்னவாக இருக்கும் என அறிந்து கொள்ள விரும்பினான். எனவே அவனும் ஆகாவும் இணைந்து ஆகாபின் ராஜ்யத்தில் வாழ்ந்த தீர்க்குதரிசிகளை அணுகினர். தீர்க்குதரிசிகளும் அவர்கள் யுத்தத்தில் வெற்றி பெறுவர் என கூறினர். அத்தீர்க்குதரிசிகள் ஆகாப் என்ன விரும்பினானோ அதனையே தீர்க்குதரிசனமாக உரைத்ததை உணர்ந்த இருவரும் மீகா என்ற தேவனுடைய தீர்க்குதரிசியினிடத்தில் சென்றனர். அவன் உரைத்தது பிற தீர்க்குதரிசிகளைப் போல் ஆகாப் விரும்பின நற்செய்தி அல்ல. அப்பொழுது அவன் சொன்னது, கர்த்தருடைய வார்த்தையை கேளும். கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதையும் பரம சேனையெல்லாம் அவரிடம் அவர் வலது பக்கத்திலும் அவர் இடது பக்கத்திலும் நிற்கிறதையும் கண்டேன். அப்பொழுது கர்த்தர், ஆகாப் போய் கீழையாத்திலுள்ள ராமோத்தில் விழும்படிக்கு அவனுக்கு போதனை செய்கிறவன் யார் என்று கேட்டதற்கு ஒருவன் இப்படியும் ஒருவன் அப்படியும் சொன்னார்கள். அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்று நான் அவனுக்கு போதனை செய்வேன் என்றது. எதினால் என்று கர்த்தர் அதை கேட்டார். அப்பொழுது அது, நான் போய் அவனுடைய தீர்க்குதரிசிகள் எல்லாரின் வாயிலும் பொய்யின் ஆவியாய் இருப்பேன் என்றது. அதற்கு அவர், நீ அவனுக்கு போதனை செய்து அப்படி நடக்க பண்ணுவாய், போய் அப்படி செய் என்றார். அதனால் கர்த்தர் பொய்யின் ஆவியை இந்த உம்முடைய தீர்க்குதரிசிகளாகிய இவர்கள் எல்லோருடைய வாயிலும் கட்டளையிட்டார். கர்த்தர் உம்மை குறித்து தீமையாக சொன்னார் என்றான். 1 ராஜாக்கள் 22:19-23. மேலே கூறப்பட்டுள்ள வேத வசனங்களின் அர்த்தம் என்னவென்று உங்களுக்கு புரிகின்றதா? பூமியில் என்ன நடக்க வேண்டுமென முடிவு செய்வதற்காக தேவன் பரலோக ஆவிகளின் கூட்டத்தோடு கலந்தாலோசித்து முடிவு செய்கின்றார். இது உண்மையா? மேலும் ஒரு உதாரணத்தை யூதாவின் நிருபத்திலிருந்து பார்க்கலாம். தம்முடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாயத்தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். யூதா 1:6. ஒரு குறிப்பிட்ட கூட்ட தூதர்களை தேவன் உண்மையாகவே பாதாள சிறையில் அடைத்து வைத்திருக்கின்றாரா? இது நம்பக்கூடியதா? நாம் முன்னதாக குறிப்பிட்டது போல் வேதம் பல வினோதமான கருத்துக்களை உள்ளடக்கியது. குறிப்பாக நாம் காணக்கூடாத ஆவிக்குரிய உலகை குறித்து அதிக உண்மைகளை வெளிப்படுத்துகின்றது. இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவர் செய்த அசாதாரணமான செயல்களை குறித்தும் கூறப்பட்டுள்ளதை தயக்கம் காட்டாமல் ஏற்றுக்கொள்ளும் பல கிறிஸ்தவர்கள் நாம் காணக்கூடாத அசாதாரணமான உலகை குறித்த வேதத்தின் கருத்துக்களை ஏற்றுக்கொள்வதற்கு தயக்கம் காட்டுகின்றனர். எனவே இத்தகைய வேத வசனங்களை அவர்கள் புறக்கணித்து விடுகின்றனர். இதனை நான் கண்கூடாக கிறிஸ்தவர்கள் மத்தியில் பார்க்கின்றேன். ஒருமுறை நானும் என் மனைவியும் ஒரு திருச்சபைக்கு சென்றோம். அச்சபையின் போதகர் பேதுருவின் முதலாம் நிருபத்திலிருந்து பிரசங்கம் செய்து வந்தார். அன்று காலை அவர் 3:18-22 அடங்கிய வேத பகுதியை போதிக்க வேண்டும். ஆனால் அவரோ, நாம் இப்பகுதியை தியானிக்கப் போவதில்லை, இவ்வசனங்கள் வினோதமாக காணப்படுகிறது என்று கூறினார். வினோதமாக என்ற வார்த்தையின் மூலம் அவர் கூறியது என்னவென்றால், அவரது இறைகளுக்கு முரணான அசாத்தியமான காரியங்களை அவசனங்கள் கூறுகின்றது என்பதே. ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்தில் நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள். அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். ஒரு வேதாகம ஆராய்ச்சியாளராக இத்தகைய வினோதமான வசனங்களை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதுகின்றேன். இதனை போன்று வேதத்திலுள்ள பல வசனங்களை அவை தேவனை குறித்தும் நாம் காணாத உலகை குறித்தும் நம் வாழ்வை குறித்தும் தெளிவாக போதிக்கும் வசனங்கள். அவை புரிந்து கொள்வதற்கு கடினமாக இருப்பினும் அவற்றை சரியாக கற்கும் பட்சத்தில் அது தேவனை குறித்தும் பிறரை குறித்தும் நம் வாழ்வை குறித்தும் நமது இறுதி முடிவை குறித்தும் நமக்கு இருக்கும் கண்ணோட்டத்தை முற்றிலும் மாற்றிவிடும். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய தனது முதலாம் நிருபத்தில் கொரிந்து சபை விசுவாசிகளை குறித்து ஏமாற்றம் உள்ளவராக எழுதுகின்றார். அவர்கள் தங்கள் பிரச்சனைகளை தீர்க்க நீதிமன்றத்தை அணுகினர். அது நேரத்தையும் உணர்வுகளையும் வீணடிக்கும் செயல். அவர்களது விசுவாசத்திற்கு எதிரான செயலாக பவுல் அதை கருதினார். பவுல் கூறுவதை கவனியுங்கள். நீங்கள் உலகை நியாயம் தீர்க்கப் போகின்றவர்கள் என்று உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் தேவ தூதர்களையும் ஆளப்போகின்றவர்கள் என்று உங்களுக்கு தெரியாதா? 1 கொரிந்தியர் 6:3. உலகை நியாயம் தீர்ப்பவர்கள், தேவ தூதர்களை ஆள்பவர்கள். பவுலின் இக்குழப்பமான வார்த்தைகள் நம் சிந்தனைகளை விரிவுபடுத்தி வாழ்வை மாற்றும் வல்லமையுள்ள வசனங்கள். அசாதாரணமான ஆவிக்குரிய ஜீவ ராசிகளை நம் வாழ்வுடன் நித்திய நிலையுடன் வேதம் தொடர்புபடுத்தி பேசுகின்றது. பவுல் கூறுவது போல், ஒரு நாள் உலகை நியாயம் தீர்ப்போம், தேவதூதர்களை ஆள்வோம். அதனை குறித்து நாம் பின்வரும் அதிகாரங்களில் சிந்திப்போம். பவுல் கொரிந்து விசுவாசிகளிடம் இவ்வாறு கூறியதின் காரணம், தேவன் நம்மை எவ்வாறு சிருஷ்டித்தார், பரலோக குடும்பத்தில் நம் பங்கு என்ன என்பதை குறித்த தேவனின் விருப்பத்தை என்னவென்று வேதத்தின் போதனையே. தேவனை குறித்தும் இயேசுவை குறித்தும் காணக்கூடாத ஜீவராசிகளை குறித்தும் நம்மை குறித்தும் காணப்படும் தொடர்பை வேதம் குடும்ப உறவுகளில் பயன்படுத்தப்படும் சொற்களை கொன்று விளக்குவது விபத்தல்ல. தேவன் மனிதர்களை தன் குடும்பமாக கருதுகின்றார். தேவன் தன் சிருஷ்டிப்பினை ஆளும் தம் குடும்பத்தினராக மனிதர்கள் இருக்க வேண்டுமென விரும்புகின்றார். பரலோகத்தில் உள்ளது போல் பூலோகத்திலும் என்ற ஆங்கில கருத்து பிரபலமானது. அது மத்தேயு 6:10 கூறப்பட்டுள்ள பரமண்டல ஜபத்திலிருந்து எடுக்கப்பட்டது. ஆதி முதல் தேவன் தான் படைத்த மனித குடும்பமும் பரலோக குடும்பமும் இணைந்து முழு நிறைவான உலகில் வசிக்க வேண்டுமென விரும்பினார். அவ்விருப்பத்தை இருளின் அதிகாரம் எவ்வாறு எதிர்க்கின்றது? அவ்வதிகாரம் எவ்வாறு முறியடிக்கப்பட்டு முடிவில் தேவனது விருப்பம் எவ்வாறு நிறைவேற்றப்படும் என்பதனை எடுத்துரைக்கவே இப்புஸ்தகம் எழுதப்பட்டுள்ளது. தேவனது விருப்பத்தை இருளின் அதிகாரம் எவ்வாறு எதிர்க்கின்றது என்பதை வேத வசனங்கள் மூலம் இப்புத்தகம் சித்தரிக்கும். வேத புஸ்தகத்தில் கூறப்பட்டுள்ள காணப்படாத ஜீவராசிகளை குறித்த தெளிவான அறிவில்லாமல் நம்மால் பரிசுத்த வேதாகமத்தை முழுமையாக அறிந்து கொள்ள முடியாது. இருப்பினும் காணக்கூடாத ஜீவராசிகளை குறித்த வேத போதனை இன்று பலரால் புறக்கணிக்கப்படுகின்றது. மனிதர்களின் வாழ்வை பொறுத்த மட்டில் பரலோக ஜீவராசிகள் அர்த்தமற்ற தொடர்பற்ற நபர்கள் அல்ல. அவர்கள் மிகவும் முக்கியமானவர்கள். இன்றைய நவீன யுகத்தில் வேதம் வாசிக்கும் பலர் வேதத்தில் பல இடங்களில் சித்தரிக்கப்பட்டுள்ள அசாதாரணமான ஜீவராசிகளை குறித்து அலட்சியமாக கடந்து போகின்றனர். மிகவும் பிரபலமான வேத பகுதிகளிலும் அத்தகைய ஜீவராசிகளின் சுவாரஸ்யமான பங்களிப்பு புறக்கணிக்கப்படுகின்றது. இதனை புரிந்து கொள்வதற்கு எனக்கு பல ஆண்டுகளானது. பல வருடங்களாக நான் கற்றுக்கொண்டவற்றின் கனியை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நான் முதலில் கேட்ட கேள்வியிலிருந்து உங்கள் கவனத்தை திசை திருப்ப விரும்பவில்லை. வேதம் கூறுவதை நீங்கள் உண்மையாக நம்புகின்றீர்களா? இக்கேள்வி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. வேதம் போதிக்கும் காணப்படாத உலகத்திற்கும் நமக்கும் இடையே உள்ள தொடர்பினை அறிவதன் மூலம் வேத வசனங்களின் அர்த்தத்தை நம்மால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். 2 ராஜாக்கள் 6:8-23 எலிசா என்ற தீர்க்கதரிசி மீண்டும் ஆபத்தில் சிக்கிக்கொண்டார். அவர் மீது சினம் கொண்ட ராஜா அவரை சுற்றி வளைக்கும்படி தனது இராணுவத்தை அனுப்பினான். அதனை கண்ட எலிசாவின் வேலைக்காரன் பயந்து நடுங்கினான். எலிசா தன் வேலைக்காரனை பார்த்து கூறியது, பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். எலிசாவின் வேலைக்காரன் அதை மறுதளிக்கும் முன்னே எலிசா ஏறெடுத்த ஜபம், கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிற்கிறதை அவன் கண்டான். எலிசா ஏறெடுத்த ஜபத்தையே நான் உங்களுக்காக ஏறெடுக்கிறேன். நீங்கள் பார்க்கும்படி தேவன் உங்கள் கண்களை திறக்கட்டும். வேதத்தின் ரகசியங்களை நீங்கள் காணும்படி தேவன் உங்கள் கண்களை திறப்பாராக.